வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தமும் சொல்லணும், நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். ஓ நேச மகன் என்று சொல்லுகையா, நல்ல கர்த்தருடைய ஆவியானவரே, இதுவரைக்கும் உடைய அளவில்லாத பிரசன்னத்திற்கு ஆயி ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து நடத்துங்க, எங்களை இன்னும் பலப்படுத்துங்க, எங்களை இன்னும் நிரப்புங்கப்பா. உடைய ஆவியினாலே எங்களை இடைகட்டி விடாக. நத்தரி நான் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒரு விசேஷமான நாள். ஆமென். இது பெந்தெகொஸ்தே நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீஷர்கள் எல்லாரும் அமர்ந்து காத்திருந்த ஒரு நாள் இது இல்லையா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறது நல்லது, நான் போறபடினால ஒருவர் வருவார். அவர் வந்து என்ன செய்வார் தெரியுமா? அக்னினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அவர் வருகிறது உங்களுக்கு தான்ப்பா நல்லது என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. அவர்தான் கர்த்தருடைய ஆவியானவர், அவர்தான் விடுதலையின் ஆவியானவர், அவர்தான் வெற்றியின் ஆவியானவர், அவர்தான் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அவரை குறித்து சில காரியங்களை பாட்டு நாம் கடந்து செல்லாம்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 59:19.
அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி,
அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி
கர்த்தரின் நாமத்திற்கும்,
கர்த்தருடைய நாமத்திற்கும்
சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி,
சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி
அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள்,
அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள்.
வெள்ளம் போல் சத்துரு வரும்போது,
வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது
கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்.
அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சத்துருவானவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் எதிர்த்து வருவானா? வெள்ளம் போல வருவானா? யாருக்கு? எனக்கும் உனக்கும் எதிராக வருவானா? 1000 பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுவான், 1000 உபத்திரவங்களை கொண்டு வந்து போடுவான், 1000 தொந்தரவுகளை கொண்டு வந்து போடுவான். குடும்பத்துல இருந்து, பிள்ளைகள்ல இருந்து, உறவுல இருந்து ஏராளமான பிரச்சனை. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு முன்பாக ஒருவர் நிற்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு முன்பாக ஒருவர் நிற்கிறார். யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். யாரது? கர்த்தருடைய ஆவியானவர். என்ன செய்வார் தெரியுமா? வெட்டி கொடி ஏற்றுவாரா? ஹல்லேலூயா. வெட்டி கொடி ஏற்றுவாரா? நானும் நீயும் கொடியேற்றினா அது அப்படியே சூம்பி போய் நிக்கும் பாருங்க, அது பறக்காது. ஆனா இவர் இருக்கிறார் பாருங்க, அவர் வந்தார் என்று சொன்னார். அவர் நமக்குள்ள வந்து விட்டா பிரச்சனைகள் கரைந்து போய்விடும், பிரச்சனைகள் ஓடி போய்விடும். எங்க இருக்கிறது சொல்லியே நமக்கு தெரியாது. அதனாலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் வருகிறது நல்லது. யாரு? பரிசுத்தாவியானவர் வருகிறது நல்லது. அவர் வந்து எனக்கும் உனக்கும் விரோதமாய் பிசாசு எழும்புகிற பொழுது வெட்டி கொடி ஏற்றுவாரா? இதுவரைக்கும் எங்களுக்கு 1000 பிரச்சனை வந்தது பாருங்க, எதுலையும் நாம தோத்து போகலையே. குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, உறவுல பிரச்சனை, அயலாரோட எல்லாம் வந்தது. ஆனா ஆனா தேவாவியானவர் நம்மளோடு இருந்தார். ஹல்லேலூயா. 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 அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்க விடுதலை. திருப்பி கேளுங்கள், 2 Corinthians 3:17 வாசிங்க சீக்கிரமாக. 2 Corinthians 3:17 வாசிங்க.
கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு.
கர்த்தரே ஆவியானவர் மறந்துடவே கூடாது. அவரே ஆவியானவர், அவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை. தேவன் எங்க இருக்கிறார்? எங்க தேவன் எங்க இருக்கிறார் சொல்லுங்க பாக்கலாம். எங்க இருக்கிறார் தேவன்? சபையிலே இருக்கிறார் சொல்லி ஒட்டுமொத்தமாக சொல்லிவிடுவோம். அதற்கு மேலாக தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் தெரியுமா? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினால் நமக்குள்ளே விடுதலை இருக்கிறது, நமக்குள்ள வெற்றி இருக்கிறது, நமக்குள்ள சமாதானம் இருக்கிறது. ஐயா, பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், ஆனா நமக்குள்ள இருக்கிறவர் என்ன செய்வார் தெரியுமா? அதை மிதித்து நடக்க பலம் தருவாராக. ஹாலலூயா. ஹாம், மிதித்து நடப்பதற்கு அவர் பலம் தருவார் ஐயா. ஹாலலூயா. அவர் நமக்குள்ள என்ன செய்வார்? இருந்து நம்மளுக்குள்ள இருந்து எல்லா பிரச்சனைகளையும் நாம் சந்திப்பதற்குரிய பலத்தையும் தைரியத்தையும் தந்து நம்மளை நடத்துவார். ஆமென். ஹாலலூயா. ஆகினாலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வெட்டி கொடி ஏற்றுகிறவராக, விடுதலையை தருகிறவராக. இந்த பாருங்க, அநேக தரப்பை நாம் பார்த்து முடிச்சுன்னா சில பிரச்சனைகள் நம்மளை வந்து அப்படியே மூடிவிடும், இருந்த சமாதானமும் போய்விடும். தத்தளித்துக் கொண்டு இருப்போம், அங்கலாச்சு கொண்டு இருப்போம், ஏன் தானன் இருப்போம். திடீரென்று தேவாவியானவர் நம்மளை நிரப்பினார் என்று சொன்னா ஒன்றுமே நமக்கு தெரியாது. எல்லாம் சந்தோஷமாக இருக்கும், எல்லாம் ரம்யமாக இருக்கும், எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஹாலலூயா, ஹாலலூயா. ஆகையினாலே தேவ ஆவியானவர் சத்துரு வெள்ளம் போல வருவானா? நல்ல உதாரணம், வெள்ளம் போல வருவான். வந்து என்ன செய்வான் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவரை கண்ட உடனே அப்படியே வெள்ளம் வந்து என்ன செய்யுமா? அப்படியே போயிரும் பாருங்க. வந்த வழியால வேதம் சொல்லுகிறது, ஒரு வழியாய் வருகிற பிரச்சனை ஏழு வழியாய் ஓடுமா? ஏழு வழியாய் ஓடும். ஏன் தெரியுமா? தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது, தேவன் நமக்கு ஒருவரை அனுப்பி இருக்கிறார். அவர் தேட்டுவார், அவர் கட்டுவார், அவர் சரிப்படுத்துவார், அவர் நடத்துவார், அவர் நமக்கு முன்பாக செல்லுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து சென்றது யார் தெரியுமா? யார் தெரியுமா? எல்லாரும் சொல்லுவார்கள், மோசே முன்னுக்கு தடியை எடுத்துட்டு போனா, அந்த மனிதனுக்கு முன்பாக தேவ ஜனங்கள் பின்சென்றார்கள் என்றும் ஒரு கற்பனை இருக்கலாம் நமக்குள்ளே. அந்த பகுதியை வாசிப்போமா? யாத்ராங்கம் 14:19 வாசிங்கள். 14:19.
அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவன் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே சென்றது. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவன் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது.
அவர்களுக்கு முன்பாக நடந்து போன போயிருந்த மேக ஸ்தம்பம் என்ன செய்தது தெரியுமா? திடீரென்று பார்த்தா கடை கடந்து பின்னுக்கு வந்து நின்றது. பாருங்க, ஏன் தெரியுமா? பின்புக்கு பார்வோனுடைய படை, வெள்ளம் போல பிசாசு வந்துட்டு இருக்கிறான், கெச்சிக்கிற சிங்கம் போல வந்து கொண்டே இருக்கிறான். ஆனா இதுவரைக்கும் முன்னுக்கு போன மேக ஸ்தம்பம் என்ன செய்துச்சு தெரியுமா? கிறுகிறு கிறு கிறு கிறு. இதெல்லாம் கற்பனையில பார்க்கணும் பாருங்க. இதெல்லாம் அப்படி அப்படியே கிண்ட புலி மாதிரி பார்த்தா தான் அதை கொஞ்சம் வழங்கி கொள்ள முடியும் பாருங்க. கிறு 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 கிறு. தேவனுடைய மேகம் வந்து என்ன செய்துச்சு? பார்வோன் படைக்கு முன்பாக நின்றது பாருங்க. இஸ்ரவேலருக்கு பின்பாகவும் பார்வோன் படைக்கு முன்பாகவும் நின்றது பாருங்க. மேகம் இல்லையா? அடுத்த வசந்த வாசிங்க. அது
எபியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் சாமுழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரவுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கும் அது இரவை வெளிச்சமாக்கிட்டு.
இஸ்ரவேலருக்கு வெளிச்சம், எகிப்தியருக்கு அது அந்தகாரம். பிசாசு திண்டாடுகிறார், இஸ்ரவேலர் நடந்து செல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சத்துரு வெள்ளம் போல வருவது கன்றி கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார்? வெட்டி கொடி ஏற்றுவாராம். ஹாலலூயா. அவர் கொடியாற்றுவார் பாருங்க. எல்லாம் இஸ்ரவேலருக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு நேரம் இது. எது? முன்னுக்கு செங்கடல், அக்கம் பக்கம் மலைகள், பின்பாக பார்வோன். ஆகவே நம்பிக்கையே இல்லாத நேரத்திலேதான் கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் என்பதை மறந்து விடாதீங்க. உனக்கு நம்பிக்கையே இல்ல வாழ்க்கையில, உன்னுடைய பிரச்சனையில, உன்னுடைய காரியத்துல, உன்னுடைய எதிர்காலத்துல நம்பிக்கையே இல்ல பாருங்க. திடீரென்று மேகம் வரும், உன்னையும் என்னையும் நிரப்பும், பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், எழுந்து நடந்து சொல்லும், முன்னேறி செல்லண்டு சொல்லும், தைரியமா இருந்து சொல்லும், பயப்படாதேன்னு சொல்லும். புதிய ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா சீஷர்கள் எல்லாரும் பயந்து ஒளிந்து இருந்த பொழுதுதான் இந்த சம்பவம் நடந்தது. என்ன தெரியுமா? நாளன்று தேவாவியானவர் இறங்கி வந்தார். நேற்று நாள்ல நான் இதை குறித்து இரவிரவா இருந்து யோசித்த பொழுது, சிந்தித்த பொழுது ஆண்டவர் சொன்னார் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லுகிறது லேசான காரியம் கிடையாது. அதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நான் நம்புகிறேன் என்னுடைய இருந்த ஆண்டவர்தினால் ஒரு சிலர் தைரியப்பட வேண்டும் என்று எனக்கு சொன்னார். ஒரு சிலர் உற்சாகப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அவங்க போக வேண்டிய தூரம் அநேகமா இருக்கு என்று சொல்லி சொன்னார். ஆண்டவரே என்ன ஆண்டவரே சொல்றது, என்ன செய்கிறது, இப்படி ஒரு நாள்ல நீரே வந்து இறங்கி விடுவீர், இதற்கு மேல நாம என்ன சொல்றதுன்னு சொல்லி நான் பேசினேன். அநேகர் கடைசி நாட்களில் நாம் என்ன செய்கிறோம், சத்தருடைய சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறோம். பிசாசு வெள்ளம் போல வந்து அதுக்குள்ள குதிச்சு நாம என்ன செய்கிறோம், நீந்துகிறோம். ஆண்டவர் சொன்னார், அபிஷேகத்துல நீந்தப்பா, அக்கினியில நீந்து, தேவ வல்லமையில நீந்து. இன்னைக்கு நாம் பிரச்சனைகளை என்ன செய்கிறோம், மூழ்கி விடுகிறோம். பிரச்சனைகள்ல என்ன செய்கிறோம், மூழ்கி விடுறோம். சத்துரு வெள்ளம் போல வருகிறான். உங்களுக்கு தெரியுமா, வெள்ளம் வருகிற பொழுது ஒரு சிலர் தப்பிக்கொள்வார்கள், ஒரு சிலர் வெள்ளத்தோடு போய் விடுவார்கள். நீயும் நானும் தப்புகிறவர்களாய் இருக்க வேண்டாம். அவர் வருகிற நாள் சீக்கிரமாக இருக்கிறது, அவர் வருகிற நாள் சீக்கிரமாக இருக்கிறது. ஆகையினாலே சத்துரு வருகிற அந்த வெள்ளத்துல மாண்டு விடாதையா, தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவிக்குள்ளே மூழ்கிவிடு, அவர் உன்னை கொண்டு நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13வது அதிகாரம் 21-22 வாசிங்கள்.
அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும்,
பகல்ல மேகஸ்தம்பம்,
இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னிஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
இரவில் அக்னிஸ்தம்பம், பகல்ல மேகஸ்தம்பம், மேகம் இறங்கி பழையாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா மேகம் இறங்கிட்டு சரித்திரமே மாறிவிடும், கதையே அன்றைக்கு மாறிவிடும், எல்லாமே மாறிவிடும். மேகம் பகல்ல, அக்னிஸ்தம்பம் இரவுல, வழங்குறதா இருட்டி. உன் வாழ்க்கையிலே இருட்டுகிற நேரங்கள்ல தேவன் ஒளியாக உதிப்பார் என்பதை நம்ப. உன் வாழ்வில வருகிற பிரச்சனைகள் மத்தியிலே தேவ ஆவியானவர் ஒளியாக உன்னை நடத்துவார் என்பதை நம்பு. எஸ்தவேலரை நடத்திய அதே தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதே தேவன் நம்மளை வழி நடத்தி கொண்டு, ஒன்றும் குறைவில்லை, நான் குறைவு பட்டவன், ஆனால் நான் வணங்குகிற தேவனோ நேற்றும் இன்றும் என்றும் நாளையும் மாறாதவர். நான் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க.
பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை.
பகலிலே மேகஸ்தம்பமும்
இரவிலே அக்னிஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை.
தேவாவியானவர் விலகவே இல்லை அவங்களை விட்டு. ஆனா இஸ்ரவேலர் அநேகர் கத்தரை விட்டு விலகினார்கள், மடிந்து போனார்கள், வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். ஆனா தேவாவியானவர் அவர்களோடு கடந்து சென்றார். ஆண்டவர் இடத்துல வந்து சொன்னார், நான் வரையில் என்று சொல்லி, அது வேற பிரச்சனை. ஆனா இங்க என்ன சொல்லப்படுது தெரியுமா, அவர் விலகல. அக்னிஸ்தம்பம் இரவில், மேகஸ்தம்பம் பகல்ல. அக்னிஸ்தம்பம் இரவில், மேகஸ்தம்பம் பகல்ல. நமக்கு ஒரு பெரிய சிலாக்கியம் என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அன்றைக்கு அவர்கள் வெளியே வாசம் பண்ணினா, இன்றைக்கு அந்த தேவன் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். ஐயா, இந்த பெரிய சலாக்கியத்தை தெரியாமல் நாம செய்கிற காரியம் இருக்கே, அது தேவ ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கேட்கறதற்கு காதல்லவன் கேட்க கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, 7 சபைகளுக்கு அருமையாக எழுதி வைத்தீரே, அதை குறித்து பேசவான்னு சொல்லி நேற்று இரவு யோசித்தேன். அது வேணும், அது நான் பேசிட்டேன், நீ பேசிட, இது காணும் என்று சொன்னாருங்க. ஆகையினாலே சத்துரு வெள்ளம் போல வருகிற பொழுது நீயும் நானும் அந்த ஆவியானவரை அண்டிக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமே. இன்னைக்கு அநேகர் அநேகர் தேவனை விட்டு விலக, தேவனுடைய விசுவாசத்தை விட்டு விலக, தேவனுடைய ஓட்டத்தை விட்டு விலக, தேவனுடைய நம்பிக்கையை விட்டு விலக, பிசாசானவன் வலை விதித்துக் கொண்டு இருக்கிறான். சிக்கிக் கொள்ளாதிருங்கள், சிக்கிக் கொள்ளாதிருங்கள், அதற்குள் மூழ்கிக் கொள்ளாதிருங்கள். எழுந்தனர் தேவாவியானவர் உன்னை பலத்தினாலே வல்லமினாலே இடைகட்டுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராவின்களில் ஒருவன் பலிபிடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனாலே என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமன் நீங்கி உன் பாவன் நிவிர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும்
என்றேன். திருப்பி வாசிங்க.
அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன்.
தேவனை அறிந்து கொண்டிருக்கிற நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் அடிக்கடி தேவை பாருங்க. எப்ப தேவை? அடிக்கடி தேவை. ஏசாயா தீர்க்கதரிசி தேவ பிரசன்னத்தில் தேவனை கண்டபொழுது அவன் கண்ட காரியம் என்ன தெரியுமா? நான் அசுத்த உதருள்ள மனுஷன், அந்த ஜனங்களின் மத்தியில வாசம் பண்ணுகிற ஒருவன் என்று புலம்புகிறதை நான் பார்க்கிறோம் பாருங்க. அப்பொழுது பார்த்த தூதன் சும்மா இருக்கல பாருங்க, விட்டா ஒரு வேலு என்ன தெரியுமா? தணல் ஒன்று எடுத்துக்கொண்டு ஒன்று வாயில புறண்டு வச்சுதான் பாருங்க. வைத்த உடனே என்ன நடந்தது தெரியுமா? உன் பாவம் நீங்கியது. தேவ ஆவியோடத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அக்கினியினால் என்னை தொட்டு மாண்டவர், உங்களுடைய அக்கினியினால் என்னை தொட்டு சுத்திகரிய மாண்டவர, என் பாவம் நீங்கட்டுக்கும் ஐயா. ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே என் காதை தொடுங்க, என் வாயை தொடுங்க, என் கண்ணை தொடுங்க, என் இருதயத்தை தொடுங்க. ஆண்டவரே இருதயத்திலே கிரியை செய்யக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறார், யார் தெரியுமா? நான் நினைச்ச டாக்டர் என்று சொல்லி சொல்லுவீங்கன்னு சொல்லி இல்ல, டாக்டர் என்று சொல்றதுல பிரச்சனை இல்லை, அவரும் மாறிக்கிறிய ஏதாவது பண்ணிடுவார் பாருங்க. அவர் இருக்கிறார் பாருங்க, அவர் இருக்கிறார் பாருங்க. அவர் இருதயத்தை சரியாக சரிப்படுத்துகிற தேவன். நொந்து போயிருந்தாலும் சரிப்படுத்துவார், சந்தோஷமாக இருந்தாலும் சரிப்படுத்துவார், வேதனை என்று சொன்னாலும் சரிப்படுத்துவார். அதை விட கசப்பு, கோபம், தாபம், அது இது அதையும் அவர் சரிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். யார் புலம்ப முடியும்? யார் சொல்ல முடியும்? யார் எங்களிடத்தில் இருக்கிற பலவீனங்களை ஒத்துக்கொள்ள முடியும்? ஆனால் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுதும், தேவாவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுதும், ஐயா அவர் நம்மளோடு பேசுகிற பொழுதும், அவர் நமக்குள்ளே உலாவுகிற பொழுதும், அவர் காட்டித்தந்தும் நாம் மனம் திரும்பவில்லை என்று சொன்னா வருகிற வெள்ளத்திலே அடிபட்டு போயே ஆவோம். அதுல மாற்றம் எதுவும் கிடையாது. இதை சுத்தி பேசுவதற்கும் ஒன்றும் கிடையாது. வழங்குறதா? ஒரு சபையுடைய நோக்கம் எது தெரியுமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்கப்பட வேண்டும். ஒரு ஓட்டத்தினுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? முடிவு வரை ஓட வேண்டும். ஒரு விசுவாசிந்தி நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் பரலோகத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும், இல்லையோ எல்லாம் வீண். சிலம்பம் பண்ணுவதற்கு சரியாகிவிடும், ஆனால் நாம் தேவனை அணுகுவதை விட்டுவிட்டு மனுஷர்களை அணுகுகிறோம், தேவையானவர்களை அணுகுகிறோம், விருப்பமானவர்களை அணுகுகிறோம், ஆனால் தேவனை அணுகுவதில்லை. இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் இந்த சம்பவத்திற்கு முற்பதாக அவனுக்குள்ள இருந்தது அவனுக்கு தெரியலையே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் இன்றைக்கு ஊழியம் செய்கிறேன், நாளைக்கு நான் தேவனோடு கடந்து செல்லுகிற அடுத்த கட்டத்திலே என் வாழ்க்கை எந்த விதத்தில் மாற்றப்படும் என்று சொல்லி எனக்கு இன்று தெரியாது. என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய நோக்கமும் வேண்டிய ஓட்டம் எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? நான் நல்ல மனுஷன், நான் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறேன், நான் பரிசுத்தவான், நான் தேவ பிள்ளை, நம்பிக்கை சரியானது. ஆனால் தேவன் பார்க்கிற விதமாய் நான் இருக்கிறேனா? தேவன் விரும்புகிற விதமாய் நான் இருக்கிறேனா? ரட்சிக்கப்பட்டு வருஷங்களும் காலங்களும் கடந்து போய்கொண்டு இருக்கிறது, வாழ்க்கையிலே மாற்றம் எதுவும் இல்லையே. விசுவாச வீரர் வீரர்கள் என்று அடிக்கடி சொல்லுகிறோம், வருகிற வெள்ளத்திலே வாரிக்கொண்டு போகிறதே. நிலைத்திருங்கள், தேவனில் நிலைத்திருங்கள், தேவனில் நிலைத்திருங்கள். தேவ ஆவியானவர்களுக்கிலே மூழ்கி இருந்தால் வருகிற எந்த வெள்ளத்தையும் அவர் சந்திப்பார், அவர் நிற்பார் முன்பாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று ராஜாக்கள் 18:38 சீக்கிரம் வாசியுங்கள். ஒன்று ராஜாக்கள் 18:38 சீக்கிரம் வாசியுங்கள்.
அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் புறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து,
அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க,
கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை இன்னக்கி போட்டது.
இங்க பாத்தீங்க எலியா, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? எலியா ஜெபம் பண்ணின ஆண்டவரே, நீர் தேவன் என்பதை நிரூபியும், நீர் தேவன் என்பதை நிரூபியும், இப்படி ஜெபம் பண்ணுங்கப்பா, அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க, உன் பிரச்சனை உன் துன்பம் தீரத்துல வேதனையில ஜெபம் பண்ணு, நீர் தேவன் என்பதை எனக்கு நிரூபியும் ஐயா, என் குடும்பத்துல நிரூபியும். என்ன நடந்தது தெரியுமா? அக்கினி, அக்கினி தேவ சமூகத்துல இருந்து பாய்ந்து வந்து பலியை என்ன செய்துச்சு தெரியுமா? அப்படியே பச்சித்து நக்கி போட்டுதான் பாருங்க. இன்னைக்கு நாம எல்லாம் பலி எடுக்கிறதுல முன்மரமாக நிக்கிறோம், ஆனால் தேவனுடைய அக்கினி அதை அங்கீகரிக்கிறதா என்பது மிகவும் முக்கியமான கேள்வி. இன்னைக்கு ஆராதனை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம், தர்மங்களை பண்ணுகிறோம், ஆனால் தேவன் தனிப்பட்ட விதத்தில் உன்னை அதை அங்கீகரிக்க வேண்டும். எலியா தீர்க்கதரிசி சொன்னா, நீ தேவன் என்பதை நிரூபியும் ஐயா, இந்த ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கும், நீ தேவன் என்பதை நிரூபியும், நிரூபியும், நிரூபியும். நான் நேற்று இரவு இதை வாசித்து விட்டு என்ன தெரியுமா சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய இருதயம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னுடைய அக்கினியினால் அனுதினமும் பச்சிக்கப்பட வேண்டும் ஐயா. அனுதினமும் என்னுடைய இருதயத்தை பச்சிய உன்னுடைய அக்கினி புறப்பட்டு வரட்டுக்க, வெளிப்படையாக அல்ல உள்ளான வாழ்க்கையில என் இருதயத்தை பச்சையும் ஆண்டவர. இன்னைக்கு வெளிப்படையான அற்புதங்களை தேடுகிற ஜனங்கள், வெளிப்படையான அதிசயங்களை தேடுகிற ஜனங்கள், வெளிப்படையான அபிஷேகங்களை தேடுகிற ஜனங்கள், ஆனால் உள்ளான வாழ்க்கையிலேயோ இருதயத்திலேயோ தேவனுடைய அக்கினி கொஞ்சம் கூட பட இடமில்லாமல் இருக்கிறது. வேதத்தில் அவரிடம் சொல்கிறது, எப்பொழுதும் பலிபடத்தில் அக்கினி எரிந்து கொண்டு இருக்க வேண்டுமா? உன்னுடைய இருதயம், அந்த பலிபடம், அந்த தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் ஐயா. தேவாவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறாரா? வேதத்திலே அநேகரை விட்டு தேவாவியானவர் கடந்து சென்றார், கடந்து சென்று விட்டார். போ வேணா, நீ எனக்கு நீ என்னை துக்கப்படுத்தினது போதும். அப்போஸ்தலர் நடவடிக்கை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சொல்லிட்டு நான் கடந்து, அவங்க என்ன செய்யறாங்க, தேவ ஆவியானவருக்கு விரோதமா என்ன செய்தாங்க, போய் சொன்னாங்க, வஞ்சித்தாங்க. அதை அவர் தாங்க முடியாமல் போயிட்டு பாருங்க. ஒரு மனுஷனை துக்கப்படுத்தி விடுங்க, நாளைக்கு சரிப்படுத்திக் கொள்ளலாம், நாளைக்கு பேசிக் கொள்ளலாம், ஆனா தேவாவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், அவரை வஞ்சியாதிருங்கள், அவருக்கு விரோதமாக பேசாதிருங்கள். ஏன் தெரியுமா? அவர் கடந்து சென்று விட்டால் நாங்க தலகரணமா நின்றாலும் அவர் வரப்போறது கிடையாது. அவர் என்னை விட்டு போய்விட்டா யார்? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே தாசனை நிறைங்கப்பா, தாசனுக்குள்ள தேவாவியானவரை வந்துரும் என்று சொல்லி, அது அவரிடத்த காரியம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய பலிபிடத்திலே எப்பொழுதும் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, புறாவுக்கு ஒப்பாக தேவ ஆவியானவர் இருக்கிறார். எதுக்கு ஒப்பாக இருக்கிறார்? புறாவுக்கு ஒப்பாக இருக்கிறார். எல்லாருக்கும் புறா அண்டுச்சுன்னா விருப்பம் பாருங்க. காகத்தை விரும்பினவர்கள் ஒருவரும் கிடையாது. எனக்கு தெரிந்த அளவுக்கு காகத்தை வீட்டில வைத்து வளர்த்தவர்களையும் எனக்கு தெரியாது. ஆனா புறா அண்டுச்சுன்னா ரொம்ப எல்லாருக்கும் விருப்பம். அதுவும் வெள்ள புறா அண்டுச்சுன்னா அதை விட விருப்பம். எல்லா சமாதான கொடிகளையும் வெள்ளப்புறாவை கீறி விடுவார்கள் இல்லையா? ஆனால் இங்க வேதம் என்ன சொல்லுகிறது சொன்னால், தேவ ஆவியானவர் புறாவுக்கு ஒப்பாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த புறாவுக்குள்ளே கபட் ஒன்றும் இல்லையா? கபடே கிடையாது, ஒண்ணுமே உள்ளத்திலே அதுக்காக அது வச்சிருக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது, விளங்குறதா? ஆகினாலே தேவன் என்ன, பரிசுத்தாவியானவர் புறாவுக்கு ஒப்பாக வைத்து யோவான்ஸ்தானன் சொல்லுகிறார், அவர் இறங்கினதை நான் கண்டேன். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இறங்குகிறதை மற்றவர்கள் காணணும் பாருங்க. யோவான்ஸ்தானன் கண்டார் என்று எழுதுகிறார், கண்டேன். நமக்குள்ளே தேவ ஆவியானவர் கொழுந்து விட்டு எரிகிறதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர்களை மற்றவர்கள் காண வேண்டுமே. ஏதோ வந்தோம், ஆவியானவர் என்னக்குள்ளே இருக்கான்னு எல்லாரும் சொல்லலாமே, யார் சொல்ல முடியாது இதை? எல்லாரிடத்திலும் பைபிள் இருக்கிறது போல எல்லாரும் பேசிவிடலாம், தேவன் எனக்கு சொந்தமண்டே பேசிவிடலாம் இல்லையா? ஆனால் ஆனால் அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை சிலுவேலை அறியப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்ததை நாம் கண்டோம் என்றது போல, யோவான்ஸ்தானன் என்ன சொல்லி கண்டால், புறாவை போல இயேசுவின் மீது தேவாவியானவர் இறங்கினதை நான் கண்டேன் என்றா, உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் தேவாவியானவர் இருக்கிறதை மற்றவர்கள் காணணும் பாருங்க. சும்மா சொல்லி விடலாம் பாருங்க, அது நாம, அது நானும் கர்த்தரும், நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் என்று சொல்லி எல்லாம் நல்லா பேசலாம். ஆனால் இப்படியும் இருக்கிறது, அப்படியும் இருக்கிறது. ஒரு பக்கத்தை மாத்திரம் தூக்கி வச்சுட்டு தேவன் என்னோடயே இருக்கிறார், என்னோடயே வாசம் பண்ணுகிறார். ஐயா, நான் சொல்லுகிறதை கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. இது தேவாவியானவர், அக்னியின் ஆவியானவர், அபிஷேகத்தின் ஆவியானவர், எங்களை பலப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர், உற்சாகப்படுத்துகிறவர். அந்த ஆவியானவர் என்று சொல்லுகிறார் தெரியுமா, புறாவை போல நான் நிறங்கணும் ஐயா, புறாவை போல நான் இறங்கி வர விரும்புகிறேன். உன் மீதும் என் மீதும், என் மீதும் உன் மீதும் தேவன் இறங்கி வர இடம் கொடுப்பாயா, இறங்கி வர இடம் கொடுப்பாயா. அநேகர் வந்து அந்த நாள் அபிஷேகத்தை வைத்து இந்த நாள் வரையும் ஓடுகிறார்கள். இப்படி தெரியுமா, ஆரம்ப நாட்கள் எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்கும் எனக்கு தெரியாது. அந்த நாளில் நெருப்பாக இருப்பார்கள், ஓ நெருப்பு தாங்க முடியாத அளவுக்கு நிற்பார்கள், கொஞ்சம் மனுஷனால் பத்தி விடுவார்கள். இன்றைக்கு அந்த நாட்களை போல கல்லால வச்சு நெருப்பு பத்த வேண்டியதாக இருக்கிறது இல்லையா, பத்தவே மாட்டுதான். ஆகையினாலே கர்த்தருடைய ஆவியானவருக்கு இருதத்தை திறந்து விடுங்க, யாரும் அவருக்கு இருதத்தை கடினப்படுத்தாதிருங்க. தெரியுமா, வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேகர் என்ன செய்தாங்க தெரியுமா, என்ன செய்தாங்க தெரியுமா, இருதத்தை கடினப்படுத்தினாங்களா. கர்த்தர் பேசினாலும் கடினப்படுத்துவாங்க, கர்த்தர் ஆவி பேசினாலும் கடினப்படுத்துவாங்க, அக்னி வந்தாலும் கடினப்படுத்தியே இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலே மாண்டார்கள். வேற எதுவும் அங்கே நடக்கவில்லை, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் போய் கொள்ளையடித்தார்கள் சொல்லி நான் பார்க்க முடியாது. என்ன செய்தார்கள் தெரியுமா, இருதத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். பெரிய ஒரு காரியம் பாருங்க, முறுமுறுப்பும் இருதத்தை கடினப்படுத்துகிறது தேவ பார்வையிலே பெரிய காரியம் பாருங்க. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் இருக்கு என்ன தெரியுமா, அவர் ஜீவன் நதிக்கு ஒப்படப்படுகிறார், தண்ணீருக்கு ஒப்படப்படுகிறார் இல்லையா. இந்த தண்ணியை நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஊத்தினாலும் அந்த தண்ணி தண்ட பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கும் பாரு. நீங்க எங்க இதுல தண்ணி ஊத்தினீங்கன்னா கொஞ்ச நேரத்துல தண்ணியை பார்க்க முடியாது. ஏமன்ல செல்லுவார்கள் வாஸ் ஆஃப் இன்லெட்ஸ் அண்ட் வேக் என்று சொல்லி தண்ணி தன் வழியை எடுத்து கண்டுபிடிக்கும், அது தண்ட பாட்டுக்கு போகும் பாரு, தண்ட பாட்டுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடித்து விடும்பார் இல்லையா. தேவ ஆவியானவரை வெளிப்பட்டது 22:1 வாசிங்கள், கடைசி 22:1 வாசிங்கள், சீக்கிரம் வாசிங்கள்.
பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதே எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிதரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள்.
என்ன ரம்யம் ஐயா, என்ன வசனம் இது, தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற நதி, அது ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, அது கனியை கொடுக்கிறது, அது வாழ்வை கொடுக்கிறது. ஐயா, உன் வாழ்விலையும் என் வாழ்விலையும் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன தெரியுமா, ஆவியின் கனிகள். வரங்களை எதிர்பார்க்கவில்லை, வரம் உன்னிட்ட இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்க, கனியானது உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்க வேண்டியதாகி வேண்டும். கனியானது நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டியது அவசியம். அது இல்லாமல் கனி கொடுக்க முடியாது, நல்லா சொல்றீங்க, அது இல்லாமல் நீங்க கனி கொடுக்க முடியாது. முயற்சி எடுக்கலாம், முயற்சி எடுக்கிற எந்த காரியத்திலையும் நாம வெற்றி கண்டது கிடையாது. ஆகையினாலே தேவ ஆவியானவர் நமக்குள்ளே நிறைய 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 மரமாகி நான் செழித்துக் கொண்டே இருப்பேன் பாருங்க. மரம் செழித்ததென்று சொல்லிச்சுனால் அநேக கனிகளை கொடுக்கிறவனாய் நான் மாறுவேன். யாராவது சொல்ல முடியுமா பிரதர், நான் கொடுத்த கனி காணும், இதுவரைக்கும் நான் தேவனுக்கு கொடுத்த கனி காணும் என்று யாரும் சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியாது. அவர் வரும் வரைக்கும் கனி கொடுத்து தான் ஆக வேண்டும். அவர் வரும் வரைக்கும் அதை அவர் எதிர்பார்த்து தான் ஆவார். அவர் வரும் வரைக்கும் அவர் விரும்புகிறது இந்த கனிதான் ஐயா. வழங்கிட்ட சந்தோஷம் கூட ஒரு கனிக்குள்ளே வருகிறது பாருங்க. ஆகவே துக்கமாக இருந்தால், கவலையாக இருந்தால் என்ன செய்கிறோம், தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனியை கொடுக்கவில்லை. துன்பம் துயரம் வேதனை எல்லாம் வந்தா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், நான் நிற்கிறேன் முன்னுக்கு, நீ பயப்படாத. அப்படியானால் நானும் நீயும் என்ன செய்ய வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், அவருக்கு வேண்டிய கனியை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை சொன்னீர், எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி நான் மகிழ்ச்சியாக இருக்க எனக்கு பலம் தாங்கப்பா. ஆவியானவரை என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை தைரியப்படுத்துங்கப்பா, என்னை சமாதானப்படுத்துங்கப்பா, என்னை சந்தோஷப்படுத்துங்கப்பா, உங்களுடைய அக்கினால் என்னை இடகட்டுங்க. அந்த ஆவியின் கனியோ அன்பு என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. கனிக்கு முன்பாக ஆவியின் கனி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் கனியுள்ள ஒரு வாழ்வினாலே நிரப்ப வேண்டும். யோசேப்பு என்ற தேவ மனுஷனை குறித்து என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது வேதத்தில்? அவன் கனி தரும் செடி. ஆண்டவர் என்னை பார்த்து இப்படி சொல்லு, என்னை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு இரவு வந்து ஏதோ இதெல்லாம் சொப்பனம் காண்றோம், ஏதோ இதெல்லாம் தரிசனம் காண்றோம். ஆண்டவர் இன்னைக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்லுது, யோ நீ யார் தெரியுமா, நீ கனி தருகிற மகனப்பா, நீ எனக்கு கனி தருகிற மகள். மற்றவனுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ நான் உனக்கு சொல்றேன், நீ எனக்கு கனி தருகிறவன். யோசேப்பை பார்த்து ஆண்டவர் அவன் கனி தரும் செடியப்பா. இப்படிப்பட்ட பெயர்களை ஆண்டவர் வேதத்துல எல்லாருக்கும் இப்படிப்பட்ட பெயர்கள் கொடுக்கல, ஒரு சிலருக்கு தான் ஆண்டவர் பெயர் சொல்லி கொடுத்தார். அவன் உண்மை உள்ளவன், அவன் நீதிமான், அவன் பரிசுத்தவான், அவன் சன்மார்க்கன், கனி தருகிறவன் என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்லல. ஒரு சிலருக்கு ஆண்டவரே என் வாழ்நாள் உம்மிடத்துல இருந்து இப்படிப்பட்ட ஒரு பெயர் எனக்கு கிடையாதா, இப்படிப்பட்ட பெயர் எனக்கு ஒன்று கிடையாதா. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், படித்தவர்கள் என்று சொல்லி பெயர் வைக்க விரும்புகிறோம் இல்லையா, பட்டதாரிகளாக நாங்கள் மாறன் சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் தேவனிடத்தில் இருந்து தேவனங்களை பார்த்து இவன் என் தாசன், இவள் என் மகள், இவள் என்னை கனி கொடுக்கிறவள் என்று சொல்லி தேவன் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்லி நாம எதிர்பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்க. ஐயா நான் உங்களுக்கு உண்மையிலே சொல்றேன் கேளுங்க, அப்படி தேவன் உன்னை பார்த்து சொன்னா, அப்படி அவர் சொன்னா உன் வாழ்க்கையே மாறிவிடும்பார். மோசே மலையின் மீது தேவனோடு பேசிவிட்டு வந்த உடனே மோசையை பார்த்துட்டு ஜனங்கள் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டார், தங்கள் முகத்தை மூடிக்கொண்டார். மோடு ஏன் உன்னை பார்க்க முடியல, உன்னை பார்க்க முடியலப்பா. ஐயா தேவ ஆவியிலே நிறைந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் தேவனுடைய ஆவிக்குரிய கனியினாலே நிறைந்திருக்க வேண்டும். அதை அளவில்லாமல் வெளியே வர வேண்டும். மற்றவர்கள் அதை புசிக்க வேண்டும், மற்றவர்கள் அதை ரசிக்க வேண்டும், மற்றவர்கள் அதில இருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுவே ஆவியின் கனியாகும், இதுவே ஆவியானவருடைய பிரதான ஒரு வேலையாகும் என்பதை மறந்து விடாதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்திலே காட்டுக்கு தேவ ஆவியானவர் ஒப்பிடப்பட்டிருக்கிறார். பெந்தெகொஸ்தே 3வது அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னு என்ன தெரியுமா, அவர் காட்டை போல வந்து இறங்கினாரா, காட்டை போல. உங்களுக்கு தெரியுமா தேவன் எங்கும் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா. காட்டு எங்கும் இருக்கிறது உண்டாகும் விளங்குறதா, காட்டு எங்க இருந்து வருகிறது எங்க இருந்து போகிறதுன்னு சொல்லி நீ அறிய மாட்டியன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது விளங்குறது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, காட்டு போகாத ஒரு இடத்துக்கு போகும் எங்க தெரியுமா, இருதயம். இந்த இருதயத்துல மாற்றத்தை கொண்டரக்கூடியது கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவர் தான். நம்முடைய வாழ்விலே மாற வேண்டும் என்று சொல்லிச்சுனால், நம்முடைய வாழ்வு குணாதிசயங்கள் கோலங்கள் மாற வேண்டும் என்று சொல்லிச்சுனால் இருதயம் மாற வேண்டும். இருதயம் மாற வேண்டும் என்று சொன்னா ஒருவர் மாத்திரம் தான் அங்கே போக முடியும். நீங்க எல்லாரும் என் இருதயத்தை மாற்றணும், என்னை மாற்றணும்னு சொன்னா சரி, நீங்க வைக்கிறதுக்கு இல்லையா, நான் சரியில்லையா. ஆனால் அவர் அவர் நான் போக முடியாத இடத்துக்குள்ளே போய் நான் மாற்ற முடியாதவைகளை அவர் மாற்றுவார் பாருங்க, அவர் மாற்றி விடுவார் பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆச்சரியம் பிரச்சனை என்ன தெரியுமா, நாம் தேவன் என்னை மாற்ற வேண்டும் என்று சொல்லும் வரைக்கும் தேவாவியானவர் நமக்குள்ளே எதுவும் செய்ய போறது கிடையாது, எதுவும் செய்ய போறது கிடையாது. ஏன் தெரியுமா, என் ஆண்டவர் நல்லாய் படித்தவர், என் ஆண்டவருக்கு எப்படி பழகணும்னு சொல்லி தெரியும், எப்படி பேசணும்னு சொல்லி தெரியும், எப்படி ஒரு மனிதனோடு அணிந்து அன்பு கோர வேண்டும் என்று அவருக்கு தெரியும் பாருங்க. ஆகவே நான் ஆண்டவரை என்னை சந்திக்க மாட்டீரோ, ஆவியானவரே என் பிரச்சனைகளுக்கு பதில் தர மாட்டீரோ, என் வாழ்வை நீர் மாற்ற மாட்டீரோ, என்னை ஆவினால் நிறைக்க மாட்டீரோ என்று நான் கேட்கும் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா, அவர் வாசற்படியில் நின்று தட்டுகிறாரா, ஒருவன் என் சத்தத்தை கேட்டவன் திறப்பயனை ஆனால் நான் அவனோடு சேர்ந்து போய் போஜனம் பண்ணுவேன், போஜனமும் பண்ணுவாரா இல்லையா இல்லையா. அப்படி என்று சொன்னா நானும் நீயும் தேவாவியானவர் பார்த்து என்ன தெரியுமா சொல்லணும், ஆண்டவரே என்னை நிறைக்க மாட்டீரா, உன் வல்லமையை ருசிக்க ரசிக்க நான் விரும்புகிறேன், நீர் என்னை நிறைக்க மாட்டீரா ஆண்டவரே, என்னை நீ தைரியப்படுத்த மாட்டீரா ஆண்டவரே, என் பிரச்சனைகள் என் கவலைகள் என் கண்ணீர்கள் எல்லாம் போக செய்ய மாட்டீரா ஆண்டவரே. ஆண்டவரே பிசாசானவன் அடிக்கடி அடிக்கடி என்னோடு வந்து ஆண்டவரே இந்த பிரச்சனைக்குள்ள நடத்துகிறான், தேவாவியானவரே நீர் எனக்கு முன்பாக நிற்க மாட்டீரா. தயவு செய்து தேவ ஆவியானவர்களால் நிறைந்து கொள்ளுங்கள், தேவ ஆவிக்குள்ளே பலப்படுங்கள், தேவ ஆவிக்குள்ளே தைரியப்படுங்கள், தேவ ஆவியானவர்களுக்குள்ளே மூழ்குங்கள், ஜீவ நதியிலே மூழ்குங்கள். அக்கினி நம்மளை பட்சித்துக் கொள்ளட்டும், அடிக்கடி அணுது நம்ம என்னை பட்சியும் ஆண்டவரே, நான் கனி கொடுக்க விரும்புகிறேன், நான் உமக்காய் ஓட விரும்புகிறேன், நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன், உமக்காய் சாட்சியாய் எழுந்து நிற்க விரும்புகிறேன் ஆண்டவரே. யோசிப்பை போல என்னை அழைக்க மாட்டீரா ஆண்டவரே, என்னை பேர் சொல்லி அலையுமே ஆண்டவரே, நான் கனி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே, நான் உம்மை புரிந்து உமக்காய் வாழ வேண்டும் ஆண்டவரே. எனக்காய் வாழ்ந்தது போதும் ஐயா, இத்தனை வருஷம் வாழ்ந்து விட்டோம், நாளைக்கு மரணம் என்று சொன்னால் பயந்து கடந்து சென்று விடுவோம், ஆனால் யாருக்காய் வாழ்ந்தோம்? ஆண்டவரே, நான் மறிக்கிற பொழுது, நான் மடிகிற பொழுது உமக்காய் வாழ்ந்தேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ தேவாவியானவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை தைரியப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லி கேட்க மாட்டீங்களா? பாருங்க, தேவ ஆவியானவரே வேதத்தில் ஒரு சொல்லுக்கு, தாகம் உள்ளவன் என்னிடத்துல கேட்பானாய், அவனுக்கு நான் கொடுப்பேன் தண்ணீரை, அவன் குடிப்பான், அவனுக்கு தாகமே உண்டாகாது, தாகமே உண்டாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் அவருடைய குணாதிசயங்கள் ஏராளமானது இருக்கு பாருங்க. அவர் தேத்துகிறவர், கட்டுகிறவர், பலப்படுத்துகிறவர், சமாதானப்படுத்துகிறவர், சந்தோஷப்படுத்துகிறவர் சொல்லி தேவ ஆவியானவரை குறித்து ஏராளம் பேசிக்கொண்டே போகலாம். ஆனாலும் ஆனாலும் அவர் அக்னியா இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர் ஜீவ நதியாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 17:5 சீக்கிரமா சிங்க வாசித்து நான் முடித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். எரேமியா 17:5 எரேமியா 17:5 வாசிங்க.
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வழியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சியாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுத்துறதுமான மரத்தை போலிருப்பான். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன்
நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிற பொழுதும் அவன் என்ன செய்வான் தெரியுமா? கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. பின்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன வசனம் இருக்கு என்ன தெரியுமா? இந்த இருதயம் என்ன செய்கிறதாம்? திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறார். ஐயா, மனுஷன் மேல நம்பிக்கை வையாத, தேவ ஆவி மேல நம்பிக்கை வை. மனுஷரை நம்பினியோ ஒன்றும் கிடையாது, தேவ ஆவியானவரை நம்பினி சாகும் வரைக்கும் கனி கொடுக்கிற மனுஷனாக இருப்பார். நல்ல காலம் வந்துச்சோ கெட்ட காலம் வந்துச்சதோ, வெயில் அரிச்சதோ அரிக்கலையோ, மழை பெய்ததோ பெய்யலையோ, நீ கனி கொடுக்கிறது நம்பிக்கைக்கு மேலான ஒரு காரியம். எப்பொழுது தெரியுமா? எப்பொழுது தெரியுமா? அந்த நதி அண்டையிலே நாட்டப்பட்டு இருக்கிற பொழுது மாத்திரம். ஐயா, நீங்க எங்கே நாட்டப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லுங்க, கொஞ்சம் சிந்திங்களே. நீங்க எங்கே நாட்டப்பட்டிருக்கிறீர்கள்? எங்கே நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம்? தேவ ஆவி ஆண்டவர் அந்த நதிக்கரையிலையா எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோம்? சில மரங்களை நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆத்தங்கரையிலே வேர் வெளியே வந்திருக்கும், கடைசி வேர்லயே தொங்கிட்டு இருக்கீங்க. எப்படா நதியோட நான் போறேன்னு சொல்லி சில மரங்கள் இருக்கிறது, அசையாது, நட்டப்பட்டே இருக்கும் பாருங்க. எவ்வளவு காலம், எத்தனை வருஷம் பண்ணிச்சுனாலும் அப்படியே இருக்கும் பாருங்க, அப்படியே இருக்கும் பாருங்க, அப்படியே இருக்கும் பாருங்க, இல்லையா? நாம் தேவனுடைய அந்த நதிக்கரையிலே நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஐயா, வேர்களை விடுங்க. இன்னைக்கு மரம் எல்லாம் மாறி மேல வேர் விட்டுட்டு நிக்குது. வேர்களை விடுங்கப்பா, ஆழமாக விடுங்க, அசைக்க முடியாமல் விடுங்க. சத்துரு வரும் பொழுது அது புடுங்கப்பட்டு போயிட கூடாது. இல்லையா? தேவனுக்கு கனி கொடுப்பதிலே நான் மாறுவதில்லை. நான் கனி கொடுக்கிறது யாருக்கு தெரியுமா? யாருக்கு? யாருக்கு கனி கொடுக்கிறோம்? யாருக்கு கனி கொடுக்கிறோம்? அவருக்கு தாங்க கனி, வேற ஒருவருக்கும் கிடையாது. அவருக்கு தான் கனி கொடுக்கிறோம், அவர் தான் கேட்கிறாரு. அதுல சபை ஆசீர்வாதத்தை பெறுகிறது. நாம் தேவனுக்கு கனி கொடுக்கிறோம், அந்த கனியில சபை என்ன செய்கிறது? ஆசீர்வாதத்தை பெறுகிறது. இன்னைக்கு பெந்தகோஸ்தே நாள், அநேகரை காணல பாருங்க. என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம்? பெந்தகோஸ்தே நாள், பரிசுத்தாவியுடைய நாள். கூடி இருந்த பொழுது நமக்காகவே தேவன் கொடுத்தாராம் அவரை. ஆண்டவரும் பாருங்க, இவ்வளவு பிளான் பண்ணி இவ்வளவு காரியம் அடப்பா, நான் வந்துட்டு போயிட்டேன், நான் போயிட்டா ஆண்டவர் போயிருந்தா இந்த சீசன் எல்லாம் அப்படியே போயிருப்பாங்க. அவர் சொன்னார், இரு பேசாம, அவர் வருவார், அவர் நடத்துவார். அவரும் வந்தாச்சுது, அவரும் வந்தாச்சுது, ஆனா நாட்டப்பட்ட மரங்களை தான் காணல. தேவன் வந்து விட்டார், ஆவியானவர் இறங்கி விட்டார், அவர் பலப்படுத்த வந்திருக்கிறார், அவர் தைரியப்படுத்த வந்திருக்கிறார், அவர் உற்சாகப்படுத்த வந்திருக்கிறார், அவர் கட்ட வந்திருக்கிறார். எந்த காலத்திலையும் கனி கொடுப்பாய் அம்மையா, ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு இது செய்ய முடியாது ஆண்டவரே, நான் வேணாம் ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறது, நான் சரியா சோர்ந்து போயிட்டானே, இல்ல நான் இருக்கிறேப்பா, நான் உனக்கா வேண்டிதானே இருக்கிறேன், நான் உனக்கா வேண்டிதானே வந்திருக்கிறேன், நீ ஊழியத்தை செய்யணும் தானே நான் வந்திருக்கிற, நீ பலப்பட வேண்டும் தானே நான் வந்திருக்கிற, நீ ஆவியில பலப்படணும் நான் வந்திருக்கிற, இல்ல ஆண்டவரே என் குடும்ப சூழ்நிலை, என் காலம், என் நேரம், என் சொந்தம், என் பந்தம், அது இது இல்லப்பா, நான் உனக்குள்ள இருக்கிறேன், சத்துரு வெள்ளம் போல வருகிறது கன்று நான் வெட்டி கொடியேற்றுவேன். இன்னைக்கு நாம் என்ன சொல்லுகிறோம், அது சரியில்லை இது சரியில்லை, அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, அங்க இங்க அங்க எல்லாவற்றுக்கும் பதில் வைத்திருக்கிறோம். தேவனும் ஒரு பதில் வைத்திருக்கிறார், என்ன தெரியுமா, நான் உனக்குள்ள இருக்கிறேனப்பா. பழைய பாட்டில் தேவன் வந்தார் பேசினார் கடந்து சென்றார், தேவன் வந்தார் நியாயம் செய்தார் கடந்து சென்றார், தேவன் வந்தார் அற்புதத்தை செய்தார் கடந்து சென்றார். இன்றைக்கு தேவன் நமக்கு உள்ளே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நமக்குள்ளே ஒரு தெய்வத்தை கொண்டு தெரிகிறோம், எப்பொழுதும் இந்த அறிவு நமக்கு இருக்கணும், எப்பொழுதும் இருக்கணும், எப்பொழுதும் இருக்கணும். அதே நேரத்தில் சிந்தனைக்குள்ளே வைத்துக்கொள்ள, எப்பவும் நீங்க தனியே கிடையாது, எப்பவும் நீங்க தனியேல ஒரு நாள் இருக்க மாட்டீங்க, இரண்டாவது நபர் உங்களோடு இருந்து கொண்டே இருப்பார். கண்ணீர் விடுகிறாயா, அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், சிரிக்கிறாயா, அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், தவிக்கிறாயா, அதையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். வாலிப பிள்ளைகள் எல்லாம் தேவ ஆவியானோரோடு அருமையான தொடர்பு வைத்திருந்தால் மேலான காரியம். அந்த பலம் ஒரு வாலிப பிள்ளைக்குள்ளே வந்தது என்று சொல்லிச்சுனால் அசைக்க முடியாது. தாய்மார் தகப்பன்மார் பிள்ளைகளை பின்பற்ற காலமாக மாறிவிடும், விளங்குறதா, அவர்கள் தனிப்பட்ட விதத்திலே தேவ ஆவியாருடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் ருசி பார்த்தா அவர்களை தாய் தகப்பன்மார் பின்பற்றுகிற காலமாக மாறும். அந்த தனி அந்த ரசி அந்த ருசி தெரியாதபடியினாலதான் இவ்வளவு கஷ்டம். பிள்ளைகள் தாங்களாக முடிவெடுத்து ரெண்டு நாள் ரூமை பூட்டி பூட்டி இருந்து ஜெபம் பண்ணினாங்கன்னு சொல்லிச்சுன்னா வாழ்க்கையும் மாறும், எதிர்காலமும் மாறிவிடும். தேவ ஆவியானவரை நம் பலமாக கொள்ளுங்க. தாய் பிள்ளைகள் தாய் தகப்பனை பலமாக கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, எது நடந்தாலும் அம்மா அப்பா விடவே மாட்டாங்க. இந்த மூட்டை தாக்கல பேசின மாதிரி எப்பவும் அம்மா என்ன தூக்கிட்டே திரிவா இல்லையா, ஒன்றுமே நடக்காது. தேவன் பக்கமாய் சாய்ந்துகொள், தேவ ஆவியானவரை உன் பலமாக நம்பு, அவர் உனக்குள்ள வாசம் பண்ண இடம் விடு, அவர் உன்னை பலப்படுத்தி நடத்தி செல்வார். உன் எதிர்காலத்தில் உன் கால்கள் பிசகவே பிசகாது, பிசகவே பிசகாது. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்ததுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, அவருக்கு கனம் உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் தாய்மார்கள் தேவ ஆவியானவருக்கு முன்பாக முழங்கால் போடுகிறதை நிறுத்தி விடாதீங்க. இன்றைக்கு பெய்கிற மழைகள் எல்லாம் ஒரு நாள் ஓய்ந்து விடுவதற்கு நேரம் இருக்கிறது என்பதை மறந்து விடாது. இன்றைக்கு இல்லை நாளைக்கு, நாளை இல்லை நாளை இன்றைக்கு, அது ஓயும். அதை நம்ப, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நடத்துவார் என்பதை மறந்து விடாதீங்க. வேதத்தில் இன்னும் ஆச்சரியமான காரியங்கள் இருக்கு பாருங்க. எலியா தேவனோடு எதிர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு சுழல் காட்டு காரணமா இருந்ததாம். ஐயா தேவாவியானவரோடு நல்ல தொடர்பு வச்சிருக்கீங்க, திடீரென்று உங்களை காண முடியாமல் போய்விடும். யோசிப்பார்கள் இது நடக்குமா, நீ இதையே நடக்குமான்னு விசுவாசிச்ச பிறகு உனக்கு எப்படி நடக்கும் அது. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறாள், எனக்கு தெரியாது, ஜெபக்குமார் அவர் ஊழியத்தில் அவர் பேசுகிற பொழுது பேசினார் நினைச்சுன்னா, அநேக ஊழியர்கள் காட்டு அந்த பக்கங்கள்ல காட்டுவாசிகள் மத்தியில ஊழியம் செய்ய போனவர்கள் எல்லாவிட்டால் ஜெபம் செய்ய சொல்லி நாட்கன கடந்து சென்றவர்கள் அவர்கள் திரும்பி வருகிறது இல்லையா, அவர்கள் கத்தர் எடுத்தாரா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அவருடைய பேச்சு வந்து அவர்கள் கத்தரோடு சென்று விட்டார்கள் என்று சொல்லி பேசுகிறார். நீயும் நானும் கத்தர்கிட்ட வரைக்கும் முன்பாகவே போச்சு என்று பாருங்க. பேசிட்டு இப்படியே இருக்கிற பொழுது ரெண்டு பேர் இப்படியே போனீங்கன்னு சொன்னா என்ன ஆச்சரியம் இல்லையா, ஆண்டவர்கிட்ட சுழல் காட்டு வந்து அப்படியே தூக்கிட்டு போச்சுன்னு பாருங்க. இந்த காட்டின் மாதிரி அடிச்சு சேதம் ஒன்று உருவாக்காது பாருங்க, அது டபக்கன் வந்து தூக்கிட்டு போயிடும், பயப்படாதீங்க. ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளுங்கப்பா, ஆண்டவர் தேவ ஆவியானவர் நிறைந்திருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரோடு நிறைந்து கொள்ள விரும்புகிறீங்களா, அந்த ஆவியானவர் உங்களை நிறைக்கணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா. இந்த பெந்தகோஸ்து நாளிலே நான் தேவனுடைய ஆவியானுடைய அபிஷேக வல்லமைக்குள்ளாரே நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். நான் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு அவனுடைய ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கை இன்றிலிருந்து மாற்ற வேண்டும், பலப்படுத்த வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.